துவாரம் ஓர் அலசல், மன்னிப்பு செயலில் வெளிப்படட்டும்.
வாழ்வும் நீயே, வழியும் நீயே, வாழ்வு அளிப்பவர் நீயே.
ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு துறவியும் அவரது சீடரும் தங்கள் தவச்சாலை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அச்சமயம் ஒரு முரடன் அவ்விருவரையும் வழிமறித்து, போலி துறவிகள் இருவரும் எங்கே போகின்றீர்கள் என்று ஏளனமாக கேட்டான். துறவி பதிலேதும் சொல்லாமல் புன்முறுவல் பூத்தார். ஆனால் துறவியோடு சென்று கொண்டிருந்த சீடர் சிரமப்பட்ட கோபத்தை அடக்கிக் கொண்டார். அவர்களை வம்புக்கு இழுத்த முரட்டு வழிப்போக்கன் அவர்களை எளிதில் விடுவதாக இல்லை. ஊரை ஏமாற்றுவதற்காக இந்த காவி உடையை போட்டிருக்கின்றீர்கள் என்று எல்லோரும் சொல்லுகின்றார்களே, இது உண்மைதானா என்று கேட்டான். துறவியின் முகத்தில் இருந்த புன்னகை குறையவே இல்லை. ஆனால் அவருடன் சென்ற சீடர் கோபத்தில் அவனது கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். அக்கணமே துறவி சீடரை விட்டு விலகி வேகமாக நடக்கத் தொடங்கினார். சீடருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஓடிச் சென்று துறவியிடம், சுவாமி, நான் செய்த பிழை என்ன என்று அழுதபடி கேட்டார். அதற்கு துறவி, மகனே, நீ கோபத்தின் பிடியில் சிக்காதவரை வானத்து தேவதைகள் உன்னில் குடியிருந்தன. அதனால்தான் நான் உன்னிடம் நெருங்கியிருந்தேன். ஆனால் நீ சினமுற்று வன்மையான வார்த்தைகளால் வசைபாடி உன் உடல் வலிமையை காட்டிய கண நேரத்தில் உன் ஆன்மாவை அசுரர்கள் ஆக்கிரமித்து கொண்டனர். எனவேதான் உன்னிடமிருந்து நான் விலக நேர்ந்தது என்று விளக்கிய துறவி தன் வழியே நடந்தார்.
கோபம் எப்போதும் பகைமைக்கு பால்வார்க்கும். பகையை கொண்டு பகையை ஒருபோதும் வெல்ல முடியாது. பகையை வெல்வது அன்பும் மன்னிப்பும் ஒப்புரவும் மட்டுமே. ஒருமுறை பூர்மா என்ற துறவி புத்தரிடம் வந்து, ஸ்ரோண பரந்தகர்கள் வாழும் பகுதியில் புத்த தர்மத்தை போதிக்கச் செல்கின்றேன், என்னை ஆசீர்வதியுங்கள் என்று அவர் முன்னர் மண்டியிட்டார். அப்போது புத்தர் அவரிடம், நீ தர்மத்தை போதிக்கும்போது அப்பகுதி மக்கள் உன்னை வசைபாடி நிந்தனை செய்தால் என்ன செய்வாய் எனக் கேட்டார். இவர்கள் நல்லவர்கள், கை நீட்டி காயப்படுத்தாமல் வாயளவோடு நிற்கின்றார்களே என மகிழ்வேன் என்றும் சொன்னார் பூர்மா. வாயினால் வசைபாடியவர்கள் உன்னை கை நீட்டி அடிக்கவும் செய்யலாம், அப்போது என்ன செய்வாய் என மீண்டும் கேட்டார் புத்தர். இவர்கள் எவ்வளவு நல்லவர்கள், ஆயுதங்களால் தாக்காமல் கை நீட்டி அடிப்பதோடு மட்டும் நிறுத்திக் கொண்டார்களே என உளமகிழ்வேன் என்று சொன்னார் பூர்மா. புத்தர் மறுபடியும், சரி, அவர்கள் ஆயுதங்களால் தாக்கினால் அதை எப்படி எதிர்கொள்வாய் எனக் கேட்டதும், இவர்கள் மிக மிக நல்லவர்கள், பிறவி துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒவ்வொருவரும் எப்படி எப்படியோ முயற்சி செய்யும்போது எனக்கு இவர்கள் எளிதாக முக்திக்கு வழி சொல்லிவிட்டார்களே என இதயம் மகிழ்ந்து இருகரம் குப்பி வாழ்த்துவேன் என்றார் பூர்மா. இதை கேட்ட புத்தர், பூர்மா, உனக்கு புத்த ஞானம் கனிந்து விட்டது, போய் வா என ஆசீரளித்து அனுப்பி வைத்தார்.
கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் இருந்தால் மனிதர் நினைத்த நேரத்தில் விலங்குகளாக மாறிவிடுகின்றனர். மனித பண்பற்ற சமூகத்தில் வன்முறைகளும் கொலைவெறிகளும் பழிவாங்குதலுமே இருக்கும். அக்கால ஐரோப்பிய வரலாற்றை படித்து பார்த்தால் எத்தனை சண்டைகள் நடந்துள்ளன என தெரிந்து கொள்ளலாம். முதல் உலகப் போரின் அனுபவம் போதாது என்று இரண்டாவது உலகப்போரும் உண்டது. ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லர் பதவியேற்ற சில வாரங்களுக்குள்ளேயே தக்காவ் வதை முகாம் உருவாக்கப்பட்டது. 12 ஆண்டுகளில் 200,000 யூதர்கள் அங்கு வைக்கப்பட்டனர். 1945 ஏப்ரல் 29 அமெரிக்க படைவீரர்கள் இந்த முகாமை விடுவிப்பது வரை குறைந்தது 41,500 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பசியாலும் நோயாலும் இறந்தனர். 1943 போலந்தின் வார்சா நகரை நாட்சி படைகள் சுற்றி வளைத்தபோது 300,000 யூதர்கள் கடத்தப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டனர். ஹிட்லரின் யூத இன விரோத போக்கு கொள்கையால் 2ஆம் உலகப்போர் காலத்தில் பல்வேறு வதை முகாம்களில் 600,000 மேற்பட்ட யூதர்கள் கொல்லப்பட்டனர் என சொல்லப்படுகின்றது. இது தவிர பல்வேறு நாடுகளின் விடுதலை போராட்டங்களில், இன வெறுப்புகளில், மதவெறிகளில், அரசு தலைவர்களின் அராஜக போக்குகளில் என பலவற்றில் கோடிக்கணக்கான அப்பாவி மக்கள் இறந்துள்ளனர். வியட்நாம் போரில் 58,000 அமெரிக்கர்கள் உட்பட 30,000 மேற்பட்டோர் இறந்தனர். இன்றும் பல நாடுகளில் ஆயுதம் ஏந்திய வன்முறைகளில் எண்ணற்ற அப்பாவி மக்கள் தொடர்ந்து பலியாகி வருகின்றனர்.
ஒரு நாட்டில் போர் முடிவுக்கு வரும் நிலையில் வேறொரு நாட்டில் சண்டை தொடங்கிவிடுகின்றது. போர் முடிந்த நாடுகளில் பாதிக்கப்பட்ட மக்களின் மனக்காயங்களை குணப்படுத்தி ஒப்புற உணர்வை ஏற்படுத்தவும், போரிட்ட எதிர்த்தரப்பு குழுக்கள் மத்தியில் ஒப்புரவு நடவடிக்கைகளை தொடங்கவும் பல முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. போர்களில் பலியானவர்களை நினைவுகூர்வதற்கென 2010 May 2 ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் பொது அவை ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அனைத்து ஐநா நிறுவனங்களும் அரசு சாரா அமைப்புகளும் தனி மனிதரும் போர்களில் பலியானவர்களை நினைவுகூருமாறு அழைப்பு விடுத்தது. 2 முடிந்த 60 நிறைவு ஆண்டான 2010 May 2 ஐநா பொது அவை சிறப்பு அவையை கூட்டி போரில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியது. இதை எல்லா நாடுகளும் கடைபிடிக்குமாறும் கேட்டுக்கொண்டது. அதன்படி ஆண்டுதோறும் May 8, 9 போர்களில் பலியானவர்களை நினைவுகூர்கின்றது உலகம். நினைவுகூர்ந்தால் மட்டும் போதாது, போரின் வடுக்கள் நீக்கப்பட்டு நாடுகளுக்குள்ளும் நாடுகளுக்கிடையேயும் ஒப்புரவு ஏற்பட வேண்டுமென்றும் இந்த உலக நாட்களில் மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தி
வருகின்றனர். உலகினில் வாழ்ந்த நாட்களெல்லாம் அமைதி இழந்தேன் வாழ்விழந்தேன், அமைதி இழந்தேன் வாழ்விழந்தேன், எல்லாம் இழந்துவிட்டேன்.
தக்காவ் வதிமுகாமில் 2013 இடம்பெற்ற இந்த நினைவு நிகழ்வில் ஜெர்மன் நாட்டின் பிரதமர் ஆஞ்சலா மெர்க்கல் கலந்து கொண்டார். தனது நாட்டினர் அனைவர் பெயராலும் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பும் கேட்டார் மெர்க்கல். தக்காவ் வதிமுகாமில் இத்தகைய நிகழ்வில் ஜெர்மன் நாட்டு அரசியல் தலைவர் ஒருவர் கலந்து கொண்டது அதுவே முதன்முறையாகும். இதற்கு முன்னர் 1970 December 7 ஜெர்மன் பிரதமர் வில்லி பிராண்ட் வார்சா சென்று அங்கிருக்கும் போர் நினைவிடத்தில் மண்டியிட்டு கரங்களை கூப்பி அமைதியில் ஜெபித்தார். இவ்வளவு மரணங்களும் துன்பங்களும் ஏற்பட காரணமான தனது நாட்டின் முந்தைய மக்களின் செயல்களுக்காக மன்னிப்பு கேட்பதாக கூறினார். கடந்த காலத்தில் இழைக்கப்பட்ட தவறுகளுக்காக இக்காலத்து தலைவர்கள் பொதுப்படையாக மன்னிப்பு கோருகின்றார்கள். ஆஸ்திரேலிய அரசு அந்நாட்டின் பூர்வீக இன மக்களுக்கு செய்த கொடுமைகளுக்கும் அநீதிகளுக்கும் 2008 மன்னிப்பு கேட்டது. ஆனால் இத்தகைய மன்னிப்புகள் பற்றி அலசிய ஒரு ஆர்வலர் சொன்னார், மன்னிப்பு கேட்பது மட்டும் போதாது, அந்தந்த மக்களுக்குரிய அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், காலம் காலமாய் நசுக்கப்பட்ட மக்கள் சுதந்திரமாய் வாழ்வதற்கு வழி செய்யப்பட வேண்டும் என்று. இலங்கையில் 2009 இரத்தம் சிந்தும் போர் முடிவுக்கு வந்தாலும் இன்றும் அங்குள்ள தமிழ் மக்கள் தங்கள் அடிப்படை உரிமைகளுக்காக போராடி வருகின்றனர்.
மன்னியும் தேவா மனம் இறங்கும், அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளும்.
கடந்த கால தவறுகளுக்கு பொதுப்படையாக மன்னிப்பு கேட்பது மட்டும் போதாது, தனது அரசு நிவாரண நடவடிக்கைகளையும் மக்கள் நலத்திட்டங்களையும் செய்கின்றது என்று பறை அறிவித்துக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, ஊடகங்களுக்கு புகைப்படங்களை அனுப்பி விளம்பரம் செய்தால் மட்டும் போதாது, மாறாக உண்மையிலேயே நலத்திட்டங்கள் செயலில் காட்டப்பட வேண்டும். செயலில் வெளிப்படாத எந்த ஒரு பேச்சும் செத்த பேச்சாகும். அந்த பேச்சுக்கு முகஸ்துதி கிடைக்கலாம், ஆனால் உளமார்ந்த பாராட்டு கிடைக்காது. மனித பண்பு கொண்ட எவரும் அந்த பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். தானென்ற அகந்தை எங்கே விருட்சமாக வேரூன்றுகின்றதோ அங்கே எந்த நல்ல பண்புகளையும் எதிர்பார்க்க முடியாது. தனது நலம் தனது வசதிகள் என்று பார்ப்பவிடம் எந்த நற்செயல்களும் வெளிப்படாது.
அன்பில்லாத இடத்தில் மனித முகங்கள் வெறும் படங்களே, அவர்கள் பேசும் பேச்சு உயிரற்ற வெறும் கிண்கிணி ஒலியே என்று ஆங்கில அறிஞர் பேகன் சொன்னார். அன்பு நெஞ்சங்களே, நாடுகளின் தலைவர்கள் பற்றி சிந்திப்பது ஒருபுறம் இருக்கட்டும், நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் நமது வாய்ச்சொல்லாலும் நினைவுகளாலும் சைகைகளாலும் செயல்களாலும் பிறருக்கு கெடுதல் செய்திருப்போம், அநீதிகள் இழைத்திருப்போம். நம்மால் மனத்தளவிலும் உடலளவிலும் காயமடைந்துள்ள மனிதரிடம் மன்னிப்பு கேட்போம். அந்த மன்னிப்பை செயல்களில் காட்டுவோம். நல்ல செயல்களை அவர்களுக்காக செய்வோம்.
பிள்ளைகளின் தந்தையும் நீரே, அநாதை மக்களின் ஆதரவே. திக்கற்ற பிள்ளைகளின் தந்தையும் நீரே, அநாதை மக்களின் ஆதரவே. தனிமை என்னை வாட்டுவதால், தனிமை என்னை வாட்டுவதால் அடிந்து போகின்றே. பலப்படுத்தும் பாவீரால் அப்பா எனக்கு வாழ்வுதாரும். வாழ்வுக்கு செல்லும் வழியை இறைவா எனக்கு காட்டுமையா, வாழ்வும் நீயே, வழியும் நீயே, ஆழ்வு அளிப்பவர் நீயே. வாழ்வும் நீயே, வழியும் நீயே, ஆழ்வு அளிப்பவர் நீயே. கர்த்தாவே என் உரிமை சொத்து, எப்போதும் கண் முன்னே நிறுத்துகிறேன். கர்த்தாவே என் உரிமை சொத்து, எப்போதும் கண் முன்னே நிறுத்துகிறேன். இதயம் மகிழும் உள்ளம் மகிழும், இதயம் மகிழும் உள்ளம் மகிழும், உடலும் திளைப்பாரும். காப்பாற்றும் தேவா பாதுகாப்பீர், அப்பா என்னை வழி நடத்தும். வாழ்வுக்கு செல்லும் வழியை இறைவா எனக்கு காட்டுமையா.
மன்னிப்பு செயலில் வெளிப்படட்டும் என்ற தலைப்பில் இன்றைய வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.